நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
25 ஆண்டுகளுக்கு முன்னர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அல்லது GST என்ற பொருட்களுக்கும் சேவைகளுக்குமான வரி இந்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அரசின் நிதிநிலை கட்டமைப்பில் இருக்கும் பற்றாக்குறையை குறைக்க அதன் வருவாயை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் ஒரு வழியாக GST 10% உயர்த்துவது குறித்த கருத்துகள் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஒருபுறம் ஆளும் லேபர் கட்சி அரசியல்வாதிகள் அதிக ஆர்வம் காட்டாவிட்டாலும் அதை அதிகரிப்பது நல்லது என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இதுகுறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வரும் நான் குலசேகரம் சஞ்சயன். நீங்கள் இந்த நாட்டிற்கு 2000 ஜூலை மாதத்திற்கு பின்னர் வந்திருந்தால் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், சுருக்கமாக GST என்ற பொருட்களுக்கும் சேவைகளுக்குமான வரி அறிமுகப்படுத்தப்பட்ட போது இந்த நாடு சந்தித்த அரசியல் கொந்தளிப்பை பற்றி நீங்கள் கேள்விப்படாமல் இருந்தால் ஆச்சரியம் ஏதுமில்லை.
My fellow Australians, that this country desperately needs a new taxation system.
அப்போதைய பிரதமர் ஜான் ஹாவர்ட் GST அறிமுகப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தார். பெரும்பாலானவர்களுக்கு $80 பில்லியன் என்பது ஒரு அசாதாரண தொகை. இருப்பினும் GST பொறுத்தவரை அது போதாது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஜான் ஹாவர்ட் தலைமையிலான லிபரல் நேஷனல் கோலிஷன் அரசு 25 முன்பு GST அறிமுகப்படுத்திய முடிவு பிரபலமற்றதாக இருந்தது. அதனால் அதை தற்போதைய 10% உயர்த்துவது பற்றி இன்றைய அரசியல்வாதிகள் பேசுவதை தவிர்ப்பதில் ஆச்சரியமில்லை. இருப்பினும் அதுதான் நடக்க வேண்டும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள். நாட்டின் நிதிநிலையில் பற்றாக்குறை உள்ளது. அத்துடன் அரசு தனது வருவாயை உயர்த்த வழிகள் தேவைப்படுகிறது. அரசு தனிநபர் வருமான வரியை அதிகமாக நம்பியுள்ள போதிலும் தனிப்பட்ட வருவாயில் வரி அழுத்தத்தை குறைக்க விரும்புவது பற்றி கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமர்ஸ் பேசியுள்ளார். வருமான வரியை குறைக்க அரசு விரும்பினால் அந்த வருவாயை வேறு வழிகளில் பெறுவதற்கான மாற்று வழிகள் இருப்பதாக தெரியவில்லை. அப்படியென்றால் நிதிநிலையை உபரியாக மாற்றுவது நடக்கக்கூடிய முடியுமா? நெகட்டிவ் கியரிங் மற்றும் கேபிட்டல் கெய்ன்ஸ் வரிகளில் மாற்றங்களை அறிமுகப்படுத்துவதும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கருவூல செயலாளர் கென் ஹென்றி முன்மொழிந்த கார்பன் டாக்ஸ் என்ற கார்பன் உமிழ்விற்கான வரி கடந்த காலத்தில் அரசியல் தற்கொலை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் GST போன்ற நுகர்வோருடன் விதிக்கப்படும் வரியை அதிகரிப்பதால் ஏற்படும் விளைவு எக்ஸைஸ் மற்றும் ஸ்டாம்ப் டியூட்டி போன்ற பிற வரிகளுடன் ஒப்பிடும்போது மிக குறைந்த பொருளாதார சேதத்தை ஏற்படுத்துகின்றன என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள். GST மற்றும் இதுபோன்ற வரிகள் வருவாயை உயர்த்துவதற்கான மிகவும் திறமையான வழியாகும் என்று நியூ சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ரிச்சர்ட் ஹோல்டன் கூறுகிறார்.
We need to realign that and get more from the GST and less from income taxes.
மேலும் அவை உற்பத்தி திறன் மற்றும் பொருளாதாரத்திற்கு குறைவான சேதத்தை ஏற்படுத்துகின்றன என்று அவர் மேலும் கூறுகிறார்.
The GST and taxes like it are a much more efficient way of raising revenue that they do less damage to productivity and the economy.
இந்த பின்னணியில் அரசு நடத்தும் உற்பத்தி திறன் வட்டமேசை மாநாடு நடக்கவுள்ளது. வரிமுறையின் மிகவும் தேவையான மாற்றத்திற்கு அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் வட்டமேசை மாநாடு வழிவகுக்கும் என்று ஜிம் சாமர்ஸ் ஒரு பிரஸ் கிளப் கூட்டத்தில் குறிப்பிட்டதைத் தொடர்ந்து GST சீர்திருத்த வேண்டும் என்ற அழைப்புகள் அதிகரித்துள்ளன. அதில் GST அறிமுகமான போது கருவூல காப்பாளராக கடமையாற்றிய பீட்டர் கோஸ்டலோவும் ஒருவர்.
And now we look back and we say, you know, we wouldn't be without it. In fact, the only complaint I get of GST these days is people say it should be higher. I don't hear anybody saying it should be abolished.
நம் நாட்டு மக்களில் பலரிடையே அதிக வரி விதிக்கும் நாடு ஆஸ்திரேலியா தான் என்ற கருத்து இருந்தாலும் உலகின் பிற பகுதிகளுடன் ஒப்பிடும் போது இங்கு வரிகள் மிக குறைவு என்பதுதான் உண்மை. GST இதற்கு விதிவிலக்கல்ல. அமெரிக்காவில் ஒன்றிய அரசு நுகர்வோருடன் வரி விதிப்பதில்லை, ஆனால் மாநில அடிப்படையிலான விற்பனை வரிகள் உள்ளன. கனடாவில் தேசிய அளவில் GST 5% இருந்தாலும் மாநில அளவிலும் GST விதிக்கப்படுவதால் ஜப்பான் மற்றும் தென்கொரியாவில் விதிக்கப்படும் நுகர்வு வரிகளுக்கு இணையாக ஆஸ்திரேலியாவின் 10% GST உலகளவில் மிக குறைந்த அளவு நுகர்வோர் செலுத்தும் வரியாக உள்ளது. நியூசிலாந்தில் GST 15%, ஜெர்மனி 19%, யுனைடெட் கிங்டம் 20% மற்றும் அயர்லாந்து 23% என்று மற்ற நாடுகளுடன் ஒப்பீட்டளவில் இங்கு விதிக்கப்படும் GST என்ற வரி குறைவுதான். OECD என்ற பொருளியல் கூட்டுறவு மற்றும் வளர்ச்சிக்கான அமைப்பு நாடுகளின் சராசரியான 19.4% குறைவாக எமது GST உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக அரசு பெறும் மொத்த வரி வருவாயின் விகிதத்தில் நுகர்வு வரியின் அளவு உலக சராசரியை விட மிக குறைவு என்பதில் ஆச்சரியமில்லை. சரி, எப்படியான மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம்? ஜிஎஸ்டி அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதில் ஒத்த கருத்துள்ள பொருளாதார நிபுணர்கள், அது எவ்வளவாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள். இருந்தாலும் ஜிஎஸ்டியை 15% உயர்த்துவது ஒரு பொதுவான பரிந்துரையாகும். பேராசிரியர் ரிச்சர்ட் ஹோல்டனின் திட்டமும் இதுதான். அதே நேரத்தில் தனிநபர் வருமான வரியை குறைத்து குறைந்த வருமானம் ஈட்டுபவர்கள் வாழ்க்கை செலவை குறைப்பதற்காக ஒவ்வொருவருக்கும் $12,500 வரை ஜிஎஸ்டி இல்லை என்ற வரம்பை வழங்குவது அவரது யோசனைகளில் ஒன்று. நேரடியாக ஜிஎஸ்டியை 15% அதிகரிப்பதற்கு பதிலாக அதனை ஒவ்வொருவரிடமும் 0.5% அதிகரிப்பது மெல்பர்ன் RMIT பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் வெங்கட் நாராயணன் அவர்களது யோசனை. அரசு இதுவரை ஜிஎஸ்டியில் $231 பில்லியன் குறைவாக வசூலித்துள்ளதாக ஆஸ்திரேலியா இன்ஸ்டிடியூட் கண்டறிந்துள்ளது. ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கப்பட்ட சில பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் ஜிஎஸ்டி வரி சேர்க்கப்படுவது பொருளியல் சிந்தனையாளர் குழுவை கொண்ட ஆஸ்திரேலியா இன்ஸ்டிடியூட் முன்வைக்கும் யோசனையாகும். அரசு உண்மையில் ஜிஎஸ்டியை அதிகரிக்குமா? அதனை எதிர்கட்சியினர் ஏற்றுக்கொள்வார்களா? இது குறித்து எதிர்கட்சியின் கருவூல பேச்சாளர் டெட் ஓப்ரையன் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது, நடக்கவிருக்கும் வட்டமேசை மாநாட்டை சுட்டிக்காட்டி, அரசு கூட்டம் போடுவதில் தான் அக்கறை காட்டுகிறது, செய்கையில் அல்ல என்று குற்றம் சாட்டினார்.
The only plan they have is to have a meeting to talk about what to do.
அரசிடம் மட்டுமே பதில் இருப்பதாக நினைப்பது முட்டாள்தனம். அதனால் தான் நிபுணர்களின் கருத்துக்களை கேட்க இருக்கிறோம் என்று பிரதமர் அந்தனி அல்பனீசி கூறினார்.
To prove the practical value of a reforming government, and no government should imagine it has a monopoly on good ideas.
நாட்டின் பொருளாதாரத்திற்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கும் என்றால் அந்த விடயத்தை துணிந்து செய்ய வேண்டும் என்று ஜிஎஸ்டியை முதலில் இந்த நாட்டிற்கு அறிமுகம் செய்த முன்னாள் பிரதமர் ஜான் ஹவர்ட் கூறுகிறார்.
I think you can get big reform in Australia if you satisfy two conditions. First condition is it must be good for the country. If we can be persuaded that something is good for Australia, we'll go for it. And the other thing, you have to satisfy the public that the vulnerable will be looked after. And it was a fundamental reform, and although we still need a lot more tax reform now, 25 years later, our tax system would be something of a wreckage if we hadn't at least introduced the GST and made those other changes.
எனவே அரசின் நிதிநிலை கட்டமைப்பில் இருக்கும் பற்றாக்குறையை குறைக்க, அதன் வருவாயை அதிகரிக்க, பொருளாதார வல்லுநர்கள் கூறுவது போல குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அல்லது ஜிஎஸ்டி என்ற பொருட்களுக்கும் சேவைகளுக்குமான வரியை அரசு உயர்த்துமா என்று பிரதமர் அந்தனி அல்பனீசியிடம் நேரடியாக கேட்கப்பட்ட போது அவர் கூறிய பதில் அநேகமாக இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறது.
No, it's not something that we have given any consideration to.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.